நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
ஜூன் 19 முதல் 25 வரை அகதிகள் வாரம் கடைபிடிக்கப்படுகிறது. இலங்கையில் இடம்பெற்ற இறுதிப் போரில் தனது ஒரு காலை இழந்த தமிழ்மாறன் புகலிடம் தேடி படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து சேர்ந்தார். தற்போது சிட்னியில் வணிகம் ஒன்றினை ஆரம்பித்து நடத்தி வரும் அவரின் கதையை எடுத்து வருகிறோம். வணக்கம் தமிழ்.
வணக்கம் அண்ணா.
முதலில் வந்து நீங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு எப்போது எப்படி வந்தீர்கள் என்று கூறுங்களேன்.
நான் ஆஸ்திரேலியாவுக்கு 2012 மட்ட கிளப்ல இருந்து படகு மூலம் 14 நாட்கள் பயணித்து கொக்கோஸ் ஐலண்ட் வந்து அடைஞ்சினாங்க.
அந்த படகு பயணத்தின் அனுபவங்களை பற்றி சொல்லுங்களேன்.
படகு பயணம்னா நாங்க படகுல வந்து எங்களுக்கு மட்ட கிளப்ல இருந்து கொக்கோஸ் வரத்துக்கு 14 நாட்கள் எடுத்தது. அதுல என்ன சொல்றது, பல பல கடும் கஷ்டங்களை அனுபவிச்சு வந்து நாங்க. உதாரணமாக தண்ணி சாப்பாடு எல்லாம் மட்டுப்படுத்தப்பட்ட அளவுல இருந்தது. அதுக்குள்ள இயற்கையில அனர்த்தங்களும் இருந்தது. உதாரணமாக காத்து மழை அலைகளின் அதிக வீச்சுக்கள், அதால எங்கட படகுக்குள்ள தண்ணி எல்லாம் நிரம்பி நாங்க நிறைய, அதாவது நாங்க உயிரோட வந்து இங்கெல்லாம் வந்து சேருவோமோ என்று தெரியாதுன்ற ஒரு நிலைமையில தான் வந்து நாங்க பைனலா வந்து கொக்கோஸ் ஐலண்ட்ல அடைஞ்சினாங்க.
அந்த படகில் சுமார் எத்தனை பேர் இருந்தீர்கள்?
அந்த படகுலன்னா நாங்க மொத்தமாக வந்து அந்த படகை ஓட்டி வந்தவர்கள் எல்லாரும் 54 பேர்.
அதில் எத்தனை ஆண்கள் பெண்கள் குழந்தைகள்?
எல்லாருமன்னா ஆண்கள்.
நீங்கள் இலங்கையை விட்டு வெளியேறுவதற்கு முடிவெடுத்ததற்கான காரணம் என்னவென்று பகிர்ந்து கொள்ள முடியுமா?
நானா இலங்கையை விட்டு வெளியேறணும்ன்ற காரணம் என்னன்னு சொன்னால், நான் ஒரு போர் சூழல்ல இருந்து வந்த நான் கடைசி காலம் வரைக்கும் போர் சூழல்ல இருந்து, அதுக்கு பிறகு இலங்கை ராணுவத்தால தடுப்புல இருக்கப்பட்டு ஒரு வருடங்கள் தடுப்புல இருக்கப்பட்டு அங்கிருந்து மட்டக்களுக்கு போய் அங்கிருந்து படித்து, அதுல சில சில இலங்கை ராணுவத்தின் சில அச்சுறுத்தலின் காரணமாக எனது குடும்பத்தார்கள் அனைவரும் என்ன வேறொரு இடத்துக்கு எப்படியாவது அனுப்ப வேணும் என்ற ஒரு டிசிஷன் எடுத்து ஃபைனலா வந்து இப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தத எனது குடும்பத்தார்கள் அனைவரும் சேர்ந்து, உறவினர்கள் அனைவரும் சேர்ந்து என்னை இங்க அனுப்புறதுக்கு ஒரு காரணியாக இருந்தார்கள்.
இதுல வந்து தமிழில் நீங்கள் இதை பகிர்ந்து கொள்ள முடியும் என்றால் பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் அறிந்த மட்டிலே நீங்கள் அந்த போராட்டத்திலே ஈடுபட்டு அந்த போர் காரணமாக மிகவும் பலத்த காயமடைந்த ஒருவர் அல்லவா?
ஆமாம். ஏ இதுல வந்து நான் மறைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். நான் யுத்த காலத்துல வந்து கடைசி வரைக்கும் அந்த யுத்தத்துக்கு பங்கெடுத்து அதுல வந்து எந்த ஒரு வலது காலையும் அங்க இழந்துட்டு தான் இங்க வந்து நான் இருக்கிறேன்.
நீங்கள் இங்கே வந்து கடினமாக உழைத்து எல்லோருக்கும், அதாவது குறிப்பாக அகதி பின்னணியில் உள்ள அனைவருக்கும் ஒரு முன்மாதிரியாக இங்கே வாழ்ந்து வருகின்றீர்கள். சொல்லுங்கள், கொக்கோஸ் ஐலண்டில் இருந்து அடுத்ததாக உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது?
ஆமாண்ணா, கொக்கோஸ் ஐலண்ட்ல வந்து ஐ திங்க் 2-3 days அங்கே எங்களை வச்சிருந்துட்டு, அதுக்கு பிறகு கொக்கோஸ் ஐலண்ட்ல இருந்து எங்களை கிறிஸ்மஸ் ஐலண்டுக்கு மாற்றினவங்க மாற்றி கிறிஸ்மஸ் ஐலண்ட்ல ஒரு 2-3 weeks அங்கே இருந்திருப்போம். இருந்துட்டு அங்கேயும் நல்ல வசதிகள் எல்லாம் ஏற்படுத்தி தந்து எல்லாம் செஞ்சவங்க, அதுக்கு பிறகு எங்களை டாவினுக்கு இடம் மாற்றினாங்க.
சுமாராக எவ்வளவு காலமாக நீங்கள் அந்த தடுப்பு முகாம்களில் வாழ்ந்திருக்கின்றீர்கள்?
எந்த பின்னணியில்னா, அதாவது நான் வந்து சில சில பாதிப்புகளுக்கு உட்படுத்தப்பட்ட அப்படி அப்படின்ற நிலைமையில நான் எல்லா தடுப்பு முகாமிலும் ஒரு 3 மாதங்கள் தங்கியிருந்து 3 மாதத்துக்கு அப்பால் என்னை வந்து டாமின்ல இருந்து பிரிஸ்பனுக்கு ரிலீஸ் பண்ணினவாங்க.
அதாவது சமூகத்துடன் இணைந்து வாழ்வதற்கு அல்லவா?
ஆமா.
அங்கிருந்து இப்பொழுது நீங்கள் சிட்னியில் வாழ்கின்றீர்கள் அல்லவா?
நான் இப்போது சிட்னியில் வளர்ந்து கொண்டிருக்கேன்.
என்ன காரணத்துக்காக பிரிஸ்பேனில் இருந்து சிட்னிக்கு வந்தீர்கள்?
பிரிஸ்பேன்ல எந்த கசின் பிரதரால் இருந்தவர், அவர் வந்து எங்களுடைய கிராம பின்னணியில் உள்ள உறவினர்கள் சிட்னியில் வசிப்பதாக என்னிடம் சொல்லி, இங்கே வந்து தொழில் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும், நாங்கள் அங்கே மூவ் பண்ணினா வந்து நாங்கள் வந்து இலகுவாக வேலைகளையோ அல்லது எங்களோட இதுகளை வளர்த்து கொள்ளலாம்னு சொல்லி அவர் தான் என்ன இங்கே கூட்டி வந்தவர்.
இப்போ வந்து உங்களுக்கு எப்படியான விசா வழங்கி இருக்கின்றார்கள்?
நான் வந்து 5 years சேஃப் விசா அதில் இருக்கிறேன். இந்த கேஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணி என்னை சேஃப் விசாவில் வைத்திருக்கிறாங்க.
இந்த வேளையிலே தமிழ், நீங்கள் ஒரு வணிகம் ஒன்றினை ஆரம்பித்து நடத்தி வருகின்றீர்கள், அதை பற்றி எங்களுடன் பகிர்ந்து கொள்ள முடியுமா?
ஆமாண்ணா, கட்டாயம். என்னென்னு சொன்னால், நான் இப்போது மொபைல் கார் டீடைலிங் சொல்லி, மொபைல் கார் டீடைலிங் சர்வீஸ் சொல்லி சேவை செஞ்சிருக்கிறேன். அதில் வந்து நான் இப்போது
அதாவது இது வந்து இந்த கார் கழுவுகின்ற ஒரு வியாபாரத்தை ஆரம்பித்து சுயமாக நடத்தி வருகின்றீர்கள் அல்லவா?
ஆமாமா, ஃபியூச்சர்ல வந்து அதை வந்து வேற ஒரு பாணியில வேற ஒரு வியூல நான் அதை வந்து செஞ்சு அதுக்குள்ள நிறைய பேரை இன்வால்வ் பண்ணணும்ன்றதுதான் இந்த ஆசையா இருக்குது. அதை நான் செய்வேன் நினைக்கிறேன்.
ஆமாம், நான் அறிந்தவரை நீங்கள் அந்த கார் கழுவுகின்ற அந்த வணிகத்தினை ஒரு வித்தியாசமாகத்தான் ஆரம்பித்திருக்கிறீர்கள். அதாவது சேவை தேவைப்படுகின்றவர்களின் வீடுகளுக்கு அல்லது அவர்களுடைய தொழில் நிலையங்களுக்கு சென்று அவர்களுடைய வாகனங்களை கழுவுகின்ற அந்த தொழில் அல்லவா?
அப்படித்தான்.
இங்கே புலம்பெயர்ந்து வந்தவர்களுக்கு, அதுவும் குறிப்பாக புகலிடம் தேடி வந்தவர்களுக்கு, அவர்களின் ஆங்கில அறிவு போதாமை காரணமாக தொழில் வாய்ப்புகளில் அவர்கள் பல சவால்களை எதிர்கொண்டு வருகிறார்கள். உங்களுக்கு அப்படி உங்களுடைய இந்த தொழில் முயற்சியில் சவால்கள் ஏற்கின்றனவா?
என்ன பொறுத்தவரை இல்லைன்னா, நான் ஒரு சிறந்த ஒரு முதலாளிக்குள்ள வேலை செஞ்சினான். அவர் எனக்கு வந்து நிறைய தொழில் இதுகளை வந்து கற்பித்திருக்கிறார். அவர் அதுல இருந்து ஒரு ஒரு கஸ்டமரோட எப்படி ஹேண்டில் பண்ணணும், அவங்களோட எப்படி கதைக்கணும், ஐ மீன் இந்த பிஸ்னஸ் சம்பந்தமான சில இதுகளை வந்து நான் அவர்கிட்ட நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டிருக்கேன். அந்த வகையில நான் இதுவரையிலையும் அப்படி ஒரு கஷ்டங்களை அனுபவிச்சது இல்லை. எனக்கு அவ்வளவு கஷ்டமாக தெரியல. ஒரு முதலாளிக்கு கீழே இருந்து ஒரு 6 வருடங்களுக்கு 5 வருடங்களுக்கு மேலிருந்து வேலை செஞ்சேன். அதால என்னால் அதை இலகுவாக ஹேண்டில் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு.
அடுத்ததாக, தமிழ் பொதுவாக எங்களுடைய சமூகத்திலே, அதாவது தமிழ் சமூகத்திலே புகலிடம் கோரி வந்த உங்களை போன்றவர்கள் எதிர்கொள்ளுகின்ற சவால்கள் என்ன?
இந்த கேள்வி வந்து கொஞ்சம் என்னன்னு சொல்றது, நான் இதுல வந்து சமநிலையான பதிலை சொல்லணும். ஏன்னா நான் அதாவது என்ன தெரிஞ்சு நல்லா இருக்கிறவங்க வந்து என்னோட மிகவும் கண்ணியமாகவும் மரியாதையாகவும் பழகக்கூடியவர்கள். எங்களை தெரியாதவர்கள் இப்ப இதன்றவங்கள சில சில கசப்பான அனுபவங்கள் உண்டு. அது தவிர்க்க முடியாததான். அதை வந்து நாங்கள் எங்களோட செயல்களால எதிர்காலத்துல அதை மாற்றிக்கொள்ளலாம்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் எப்படி என்று சொன்னால், எங்களை செயல் என்று சொல்ல சிறந்த நிலையை அடைகிறதுதான் அதுக்குரிய சரியான பதிலாக இருக்கும் நினைக்கிறேன்.
உங்களுக்கு ஏற்பட்ட அந்த கசப்பான அனுபவங்களில் ஏதாவது ஒன்றை எம்முடன் பகிர்ந்து கொள்ள முடியுமா?
பொதுவாகன்னா என்னென்று சொல்றது, இப்ப நாங்க வந்த ஸ்டார்ட்ல நாங்க எங்களுக்கு அவ்வளவாக இங்கிலீஷ் தெரியாது அப்படி அப்படின்னு சொல்ல, ஓகே எங்களை நான்கரோட போய்கொண்டிருக்கல எங்களை பார்த்தோன்னே தமிழ்ல காட்சி கொண்டிருப்பாங்க. நாங்க போனதுக்கு பிறகு அவங்க இங்கிலீஷ்ல கதைச்சு போட் பீப்புள் அப்படி இப்படி அதுதான் சொல்லி, ஒரு சின்ன போட்ல வந்தவர்கள் அவர்களுக்கு நாகரிகம் தெரியாது. அது ஒரு சின்ன விஷயம் தான், இருந்தாலும் அது ஒரு ஒரு மென்டலி வந்த எஃபெக்ட் ஆகும். நான் அப்படி ஒரு சின்ன விஷயம், இது இதை விட வேற விஷயங்கள் நடந்திருக்கு. நான் இதை குறிப்பாக சொல்றேன்.
அகதிகள் மற்றும் புகலிட கோரிக்கையாளர்கள் சமூகத்தில் எதிர்நோக்குகின்ற இந்த பிரச்சனைகளை விடுத்து வேறு எவ்வகையான பிரச்சனைகளை அவர்கள் அனுபவித்து வருகிறார்கள்?
முதலாவது வந்து நிறைய பேருக்கு விசா இல்லை, கேஸ் அதுகள் ரிஜெக்ட், மற்றது சரியான தொழில் இல்லைன்னா. இப்ப என்ன தெரிஞ்சு நிறைய பேருக்கு திறமை இருக்குது, நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்களை செய்யணும்னு எதிர்பார்க்கணும் சமூகத்துக்கா சரி, இல்லாட்டா இன்னொரு என்ன மாதிரி சின்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி நிறைய ஸ்கில்ல இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னன்னு சொன்னா, சரியான விசா இருந்து அதுக்குரிய பெர்மிஷன் எடுத்து இங்க அதை தனியா அதை ரன் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையில் இல்லாம இருக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு சரியான ஒரு வதிவிட உரிமைகள் கிடைச்சி அப்படி இப்படி இது நடக்கல, அவங்களுடைய திறமைகளை வந்து வெளிக்காட்டி இந்த இந்த அரசாங்கத்துக்கோ இல்லாது அல்லாட்டா அவங்கள ஒரு வேலை வழங்கக்கூடிய ஒரு மனிதராக இங்க வர்றதுக்குரிய சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. என்ன தெரிஞ்சவர்கள் நிறைய இளைஞர்கள் அதுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள்.
வாய்ப்பு இன்னும் அவர்களுக்கு கிட்டவில்லை அல்லவா?
வாய்ப்பு கிட்டவில்லை, வாய்ப்புக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள்.
இங்குள்ள தமிழ் சமூகத்திடம் நீங்கள் என்னத்தை எதிர்பார்க்கின்றீர்கள்?
அவர்கள் வந்து இது இப்போதும் கூட ஓட்டில் அதாவது படகுல வந்த அகதிகள் என்றது அந்த வியூவிலே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எங்களோட சமூகத்துல மனப்பான்மையே வரையில. இப்ப உதாரணமா என்னன்னு சொல்றது, அவர்கள் வந்து பல போன அந்தந்த எலெக்ஷன் அது இதுகள் எல்லாம் லேபருக்கு போட்ட அவங்களுக்கு விசாதுகள் கிடைச்சிடும், இவங்களை இங்க இருக்கக்கூடாது, இவங்களை அனுப்பணும் என்று கெய்ன்ஸா வந்து குரல் கொடுத்தாக்களும் இருக்கிறாங்களே எங்கட தமிழ் சமூகத்துல. குடியேறு அக்ரெசிவான செயற்பாடு செஞ்சாக்கள் கூட எங்கட தமிழ் கம்யூனிட்டியில இருக்கிறாங்க. பாவங்கள் எல்லாம் அதை மாற்றி எங்களையும் படகு மூலம் வந்தவர்கள். இப்ப நாங்கள் அகதி, பொதுவாக படகுல வந்தாலும் சரி எதுல வந்தாலும் நாங்க இன்னொரு நாட்டுல அகதியா இருக்கோம். அப்ப அவங்கள அதை புரிஞ்சு கொண்டு எல்லாரையும் அத ஒரு தாய் பிள்ளைகள் மாதிரி எங்கட கம்யூனிட்டிய சரியா வழி நடத்தணும்ன்றதுதான் வேண்டுகோள்.
உங்களைப் போல பல இளைஞர்கள், மிகவும் குறைந்த வயதுடையவர்கள் இங்கே புகலிடம் கோரி வந்து வாழ்ந்து வருகின்றார்கள். அவர்களுக்கு உங்களுடைய ஆலோசனை என்ன?
தங்களுடைய நேரங்களை வீணடிக்காமல் சிறந்த பொழுதுபோக்குகளை தெரிவு செய்வதன் ஊடாக அவர்கள் சிறப்பாக இருப்பார்கள். உதாரணமாக தவறான பொழுதுபோக்குகள், அதாவது போக்கர் மிஷின்கள் போன்ற தவறான பொழுதுபோக்குகளில் ஈடுபடாமல் அதற்கு செலவிடுகின்ற நேரங்களை பிரயோசனப்படுத்த வேண்டும். அதாவது என்னன்னு சொல்றது, ஆங்கில நிகழ்ச்சிகளை பார்க்கலாம், தொழில்முறை கல்விகளை கற்பதற்காக இங்கே கல்வி நிலையங்களில் தங்களை அர்ப்பணிக்கலாம், அல்லது தங்களோட பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய வகையில் ஏதாவது பகுதிய நேர வேலைகளில் ஈடுபடலாம். இதே என்ன என்ற ஒரு வேண்டுகோள், ஒவ்வொரு இளைஞனும் ஒரு தொழில்முறை கல்வியை கற்பதன் மூலம் அவர்கள் இந்த நாட்டின் ஒரு நல்ல ஒரு பிரஜையாக வருவார்கள் என்பது என்னுடைய கருத்து, என்னுடைய வேண்டுகோள்.
மிகவும் நன்றி தமிழ். உங்களுடைய அனுபவங்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்காக SBS தமிழ் ஒலிபரப்பின் சார்பில் மனமார்ந்த நன்றிகள்.
நன்றி அண்ணா, நன்றி. இந்த வாய்ப்பை எனக்கு நல்கிய SBS தமிழுக்கு நன்றி, நன்றிகள்.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.